காலம் விழுங்கினர். அவர்களுக்கு என்ன பண்ணுகிறது? ஆழமுண்ட கண்டனாளாக இருக்கின்றார். சூழ் விலை மாலைதானும் வடவை என்பார் சிலர். சூழ் விலை மாலைதானும் வடவை என்பார். சூழ் விலை இது அங்கே பிறைச்சந்திரனையும் அணிந்திருக்கின்றான் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். இந்த இடத்துல அழகா சொல்லி காட்டுகிறார், சூழ் பிறை மாலைதான் வடவை என்பார் சிலர். உண்மையான ஒரு செய்திங்க, ஒரு பெண்ணானவள் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஞான விஷயம், உலகிற விஷயத்தையும் நினைக்கப்படாது, நினைக்கிறது சில ரொம்ப செய்யணும். ஒரு பெண் தலைவன்பால் நீர் கொண்ட பொழுது அந்த மனம் விரக்கி அடையும். காய்ச்சல் உள்ள ஒருவனுக்கு பச்சை தண்ணி எது வெண்ணியும் கூட என்ன செய்யும், குளிரும். இதுல காய்ச்சல் உள்ள பாருங்க, பல் தேய்க்கிறது கூட ஏழு அப்பா எனக்கு குளிர்ந்துமா. ஒண்ணும் இருக்கா, நமக்கு ஒண்ணு இருக்கா, எனக்கு கொடுத்து ஜன்னல் அட பேன பொண்ணு ஜன்னல் அடன்மா. ஏன்னா அந்த உடம்புல ஒரு கோளாறும் இல்லையா, நம்ம வந்து ஜுரம் வந்துச்சுன்னு நினைக்குவாங்க. ஒண்ணுமே இருக்காது, கனவை அட பேன பொண்ணு அப்படி முடிப்பாங்க. இதே போல மன விரக்கி அடைகின்ற பொழுது குடுமையை தருகின்ற அந்த சந்திரனும் குடுமையா இருக்கின்ற மலர்களும் கூட சொல்லுமா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திருக்கோவையா, திருக்கோயால உங்களை செய்யும், திருக்கோவையால வரக்கூடிய ஒவ்வொன்றையும் படித்தாத்தான் திருமறைகளுக்கும் தலபுராணங்களை வரக்கூடியதுக்கும் பொருள் தெரியும். இல்லைன்னு சொன்னேன்னா எந்தோ சிவகாந்தி தெரிஞ்சது பேசிட்டு போனாரு, நானும் ஒரு மணி நேரம் பொழுது பண்ணி உட்காந்துட்டு வந்தேன்னா இருக்கும். திருக்கோயால அவ்வளவு செய்தி செய்யும். எது தனக்கு குளிமை பயன்கிற இனிமை பயன்படும் கூட தனக்கு எப்படி இருக்கும், துன்பமாக முடியும், துன்பமாக முடியும். உதாரணமா சொன்னேன், இந்த தென்றல் காற்று வாடவரும் எப்பொழுதுமே இரவு நேரங்களில் இந்த குளுமையான காற்று அடித்தால் நமக்கு நல்ல இதமா இருக்கும். குளுமையான காற்று அடித்தால் எப்படி இருக்கும், இதமுமா இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம ஏர் கண்டிஷனே வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்காகத்தானே ஏர் கண்டிஷனே வச்சிருக்கோம். பஸ்ஸில் போவோம், மழை பெய்யும், நான் ஜன்னலை சாத்தம் பரப்பில் சொல்றாரு, ஜன்னலை தெரியா தொட்டு கொடுத்து ஏசி வச்சு குளிர காற்று வாங்குறது இயற்கையாக வந்து அடைக்கிற கோபக்கு உடம்புல சீக்கிருக்குன்னா தூரம் வரும், நான் உட்காந்துருக்கேன் இப்படி அனுபவப்பட்டிருக்கேன். அப்போ என்ன அர்த்தம், ஒரு இயல்பு குளிர்ந்த காற்றை என்ன செய்தது விரும்புவது. நக்கீரதேவ நாயனார் ஒரு நூல் செஞ்சிருக்கிறார், அதாவது நம்முடைய நக்கீரதேவ நாயனார் நெடுநெல் வாழை என்று ஒரு நூல் செஞ்சிருக்கிறார். அந்த நெடுநெல் வாழையில தலைவனாகிய அரசன் போருக்கு போயிருக்கார். தலைவி இந்த கார்காலம் வந்தும் கூட கொடுமையான குளிர்ந்த காற்று வருகின்ற பொழுது தலைவன் திரும்பி வரல. அப்படி திரும்பி வராத பொழுது தலைவனை நினைக்கிறான். அப்படி தலைவன் வரவில்லை, கார்காலம் வந்தும் கூட வரவில்லை என்பதற்காக அந்த தலைவி இயங்குகின்ற பொழுது தோழி பக்கத்தில் இருந்து இந்த கார்காலத்தை வந்து இந்த கார்காலம் சிவன் சக்தியும் இயங்கும் போது இருக்கின்ற இந்த காலத்தில் உன் தலைவி வந்து விடுவான் என்று எட்டு பாடல்களிலே தலைவிக்கு சொல்வதுதான் கார் எட்டு. பதினொன்றாம் திருமறையில் இருக்கு இல்லையா, கார் எட்டு. கார் எட்டு இருக்கம்னா அம்பாசடர் சாண்டாசுமோ அந்த காலத்து அர்த்தம் இல்லை. எந்த காரு, கார்காலத்தை பற்றி தலைவிக்கு தலைவன் வருகையை எடுத்துக் கூறுவது, அங்கே பெய்கின்ற மழையை சிவனுக்கு அவங்க உண்மை சொல்லியிருப்பார். அது ஒரு நூல் செஞ்சிருக்கிறார். இன்னொன்று நெடுநல் வாழை, தலையாலங்காலத்து செழுவில் வென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். அந்த காலத்தில் பேர் பூரா அப்படிதான் இருக்கும், தலையாலங்காலத்து செழுவில் வென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். பேர் பூரா கடலூர் பாய்ந்த இளம் பெருவழி பேர் அப்படிதான் இருக்கும். இந்த தலையாலங்காலத்து செழுவில் வென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் வந்து போருக்கு போறார். கார்காலம் வந்து விட்டது, கார்காலம் வந்த உடனே குளிர்ந்த காற்று வீசுகிறது. குளிர்ந்த காற்று வீசுகின்ற பொழுது தலைவனுக்கு என்ன செய்யணும், தலைவனன் தேடுவான். தேடுகின்ற பொழுது தலைவன் வராத காரணத்தினாலே வீசுகின்ற இந்த தென்றல் காற்று அவளுக்கு அனல்வோ துன்பத்தை தந்தது, அவருக்கு நெடுமையாக தெரிந்தது. ஆனால் இந்த கார்காலத்தை பயன்படுத்தித்தான் எலியை வெல்லுதல் வேண்டும் என்ற இடத்திலே வெள்ளம் வரும், எந்த இடத்துல கொடுமை ஜாஸ்தியாக இருக்கிறது, வெள்ளம் அறிந்து இடம் அறிந்து வெல்லுதல் வேண்டும் என்பதை அது நல்ல ஒரு காரணமாக தேர்ந்தெடுக்கிறான் மன்னன். அதனால அவனுக்கு நல்லதாக கொடுக்கிறான். எனவே வாழை காத்து தலைவிக்கு நெடுமையான துன்பத்தை தந்தது, தலைவனுக்கு நல்லதாக பட்டது. அதனால்தான் நெடு நல் வாழை, நெடுநல் வாடை என்பது, வாடை என்பது தலைவனுக்கு தலைவிக்கு நெடுமையாகவும் தலைவனுக்கு நல்லதாகவும் பட்டது. இப்ப என்ன அர்த்தம்னா, குளுமை தருகின்ற அந்த காற்று எல்லோருக்கு இடமாக இருந்தாலும் பிரிவாற்றாமையிலே அந்த தென்றலும் சுடும், வானிலே இருக்கின்ற நிலமும் சுடும், அணிந்திருக்கின்ற மாலையும் சுடும். இதெல்லாம் திருக்கோவையாண்ட வருகிறது. அதைத்தான் இங்க அழகா சொல்லி காட்டுகிறார். என்ன அழகா சொல்லுகிறார், சூழ்பிரை யாரு, பெருமான் அணிந்திருக்கின்ற ஜனாமகத்திலே இருக்கின்ற அந்த சந்திரன் கூட வெம்மையும் கொடுக்கிறான் சூரியனை போல. அதைத்தான் சூழ்பிரை மாலைதான் வடவை, வடவினை வடவைத்தி ஆழ்கடலில் மத்திரையிலே பெண் குதிரையின் வடிவத்திலே இருக்கிறதே, அதான் இருக்கு. அதான் என்னது வடவைத்தி, வெப்பம் மிகுந்தது. அந்த வெப்பம் மிகுந்தவுடனே என்ன செய்யும், கடல்ல இருந்து வெளியே வரும். வெப்பம் வந்தவுடனே என்ன செய்யும், அடுப்புல வச்சிருக்கிற இது வெப்பத்தை போட்டுக்கிட்டே என்ன செய்யும், பொதிச்சு பானையை விட்டு தளதளம் வெளியே வரும். இதே மாதிரி அந்த வடவத்தி வெளியே வந்து என்ன செய்யும், நிலத்தை முதலில் அபகரிக்கும். இதுதான் ஊழியனுடைய ஒரு தொடக்கம். எனவே இந்த வடவையை சொல்லக்கூடியது பெண் குதிரை வடிவிலே இருக்கின்ற பெண்மை பொருந்திய ஒரு குதிரை, குதிரை வடிவம் உள்ளது. எனவே இந்த பிறையும் இறைவன் அணிந்திருக்கின்ற அந்த ஒன்றையும் எப்படி இருக்கிறது, அப்படியே வடவை தீவோர் கொதிக்கிறது என்பது சொல்ல. இன்னவாறு சொல் ஏழு பருவம் திகள், இப்படியாக ஏழு வகை பருவத்தை உடையவர்கள். இறக்கணம் தெரியும், உலால இந்த ஏழு பருவத்தை சொல்லித்தான் ஆதி உலா படிச்சிருந்தோம். எல்லா உலாலும் இந்த ஏழு பருவத்தை பற்றி சொல்லணும், அல்லது சொல்ல வேண்டாம் சுருக்கி சொல்பவர்கள் இந்த ஏழு பருவத்தில் உள்ளவர்கள் என்னென்ன மனதிலே நிறைவு கொண்டார்கள் சுருக்கமாக சொல்லணும். திரு கைலாய ஞான உலாவிலே எப்படி இருக்கும், ஏழு பருவத்தை தனித்தனியாக சொல்லும். ஆனா ஆளுடைய பிள்ளையா திருவிழா மாலையிலே சுருக்கமா மட்டும் சொல்லிடும். ஏழு பருவ பெண்களுடைய மனோநிலையை தனித்தனியாக சொல்றாரு. அந்த ஏழு வயது பருவமாதர்கள் யாரு, பேரை பருவம் தலைவனை கண்டதும் பேரை பருவம். அஞ்சு வயசு முதல் ஏழு வயசு குழந்தை எப்படி ஆசைப்பட்டு சொல்றோம், அஞ்சு வயசுலேருந்து ஏழு வயசு குழந்தைக்கு என்ன ஆசை வரும், பாடணும். அதுதான் இந்த உலா பாடுறதுல, நீங்கள் தமிழ் உலா பாடுறதுல இந்த பேரை பருவம் பாடுறது ரொம்ப சிரமம். பிள்ளை தமிழ் பாடுறதுல அம்புலி பருவம் பாடுறது சிரமம். புறவருக்கு வெண்பா அம்புலி பருவம் புலி, புறவருக்கு வெண்பா புலி, பிள்ளை தமிழுக்கு அம்புலி புலி. இதே மாதிரி உலாவிற்கு பெருமை பருவம், இந்த பேரை பருவம் இருக்கு, அந்த குழந்தை ஆசைப்பட்ட மாதிரி இருக்கணும். ஆனா ஏழு வயசுக்குள்ள அஞ்சுலேருந்து ஏழு வயசுக்குள்ள குழந்தைக்கு கள்ளம் இருக்காது, ஆனா எப்படி ஆசைப்பட்டு பாடணும், அதான் புலவருடைய திறமை. எனவே ஐந்து வயது முதல் ஏழு வயது உள்ளது பேரை பருவம், எட்டு வயது முதல் பதினோரு வயது வரைக்கும் உள்ளது பெதும்பை பருவம், பன்னெண்டு வயது முதல் பதிமூன்று வயது வரை உள்ளது மங்கை பருவம். ஆனா இந்த மங்கையை எவ்வளக்கணமாக எல்லா பெண்களுக்கும் சொல்வது உண்டு. ஆனா மங்கைங்கிற சொல் யாருக்குரியது, பன்னெண்டு முதல் பதிமூன்று வயது வரை நம்முடைய இது உமை நங்கை வழிபட சென்று நின்றவா கண்டு. எனவே அந்த மங்கை பன்னெண்டு முதல் பதிமூணு, மடந்தை பதினாலு முதல் பத்தொன்பது வயது. இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்லணும்னா, உலா பாடுறதுக்கு அந்த நூலை கற்பதற்கு உங்களுக்கு துணை செய்யும் பிறகு தான். மடந்தை பருவம் பதினாலு முதல் பத்தொன்பது வரைக்கும், அறிவை பருவம் என சொல்லக்கூடியது இருபது முதல் இருபத்தைந்து வயது வரை, தெளிவை பருவம் என சொல்லக்கூடியது இருபத்தி ஆறு முதல் முப்பத்தோரு வயது வரை, பேரிடம் பெண் என சொல்லக்கூடியது முப்பத்தி ரெண்டு வயது முதல் நாற்பது வயது வரை. இந்த ஏழு பருவம் தான் பேரை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேரிடம் பெண். அஞ்சு வயது முதல் நாற்பது வயசுக்குள்ள பாடல், நாற்பது வயது மேல உள்ளதுன்னு சொல்லலை. ஏன்னா அது கிழவி பருவம், அதுக்கு நமக்கு தேவையே இல்லை, கிழவி பற்றி நமக்கு அவசியம் கிடையாது. இங்கே அழகாக இந்த ஏழு பருவத்தை சேர்ந்திருக்கின்றனோ, அதனால இந்த ஏழு பருவத்தை சேர்ந்திருக்கின்ற இந்த பெண்களெல்லாம் இப்படி அடைந்தார்கள் என்று சொல்றார். இன்னவாறு சொல் ஏழு பருவம் திகள்,
மின்னனார் விலகத்தால் வெதும்பவே மண்ணு சோதி மாமணி மாறன் தென்மலை சிறுதேரை நடத்தினார். அங்க மாறன் என சொல்லக்கூடியவன் என்ன செய்தான், இந்த தேரினை பெண்ணனாக்குறான். சுவாமி நினைக்கிறார் நீதிபதா வந்து கொண்டிருக்கிறார். அப்படி தேரினை உள்ளே நடத்தி வருகின்ற பொழுது இன்னும் அந்த வீதியிலே என்னென்ன வாத்தியங்கள் ஒழித்தது, யார் யார்கள் எப்படி மகிழ்ந்தார் என்பதை சொல்லிக்கொண்டு அப்படி ஆட்டுகின்ற காலத்திலே அங்கே அந்த நிலையப்பருடைய செங்கோராட்சியின் போது அந்த நகரிலே எதுவெல்லாம் இருந்தது, எதுவெல்லாம் ஒழிந்திருந்தது, அழிந்திருந்தது என்பதற்கு அழகாக நம்முடைய நிலையப்பெற தொழிலாளர்கள் நான் கூற இருக்கிறார். அதையெல்லாம் வருகிற வாரத்திலே நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது வழக்கமாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஞான சம்பந்தருடைய அருமையான ஒரு புராணத்திலே திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அங்கே புனல்வாதத்திலே அங்கே மேற்கொண்டிருக்கிறார். புனல்வாதத்தின் போது ஞான சம்பந்தர் பெருமான் நம்முடைய வாழ்க அந்தன வானவர் ஆணினன் என்று சொல்லக்கூடிய திருப்பாசுரத்தை அங்கே திருவாய்மலர்ந்தார். அந்த திருப்பாசுரம் என சொல்லக்கூடியது சைவத்தினுடைய உண்மைத்திறத்தை பேசுகின்ற காரணத்தினாலே அதன் பொருளினை நாம் அறிதல் வேண்டும் என்பதற்கு சேக்கிழார் பெருமானானவர் அழகாக 22 திருப்பாடல்களிலே விளக்கம் தந்தார். அதிலே இன்றைக்கு நாம 833 திருப்பாடலில் அழகாக நம்முடைய அதாவது திருப்பாசுரம் 4 ஞானசம்பந்தருடைய திருப்பாசுரம் 4வது திருப்பாசுரம் இருக்கிறதே, இந்த 4வது திருப்பாசுரத்திற்கு உள்ள விளக்கத்தை நாம் இப்பொழுது சிந்திக்கலாம். திருஞான சம்பந்தருடைய அருமையான இந்த 4வது திருப்பாசுரத்துக்கு உள்ளது 4வது திருப்பாசுரம் ஞானசம்பந்த தேவாரம் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விளக்கம் பார்க்கலாம். அருமையான பாடல்கள்.
ஆட்பாலவர்க்கு அருளும் நிறம், ஆட்பாலவர்க்கு அருளும் வண்ணம், ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்டாம், கோட்பாலனவும் வினையும் குருகாமை எந்தை தாழ்வால் வணங்கி தலை நின்று இவை கேட்கத்தக்கா.
அருமையான முதல்ல சேகரா பெருமான் எதுக்கு உரை சொல்றாரு பாப்போம்.
ஆட்பாலவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புயல் அளவில்லை கிழக்க வேண்டாம்.
சேகரா சொல்ற
ஆதி ஆட்பாலவர்க்கு அருளும் திறம், நாதன் மாட்சிமை கேட்க நபிலுங்காள், இறைவனானவன் உயிர்களை அருள் செய்கின்ற அந்த திறத்தை நாம் சொல்ல முற்பட்டால் ஓதும் எல்லை உலப்பில அவன் இப்படித்தான் அருள் செய்கின்றான் என்று வரையறுத்து கூற இயலாது. ஆதலின் யாதும் ஆராய்ச்சி இல்லையாம் என்றாம், எனவே இதில் நீங்கள் ஆராய்ச்சி செய்தல் கூடாது என்று அங்கே அழகாக சொல்லி காட்டுகின்றார்.
இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், தேவர்கள் வந்து அமிர்தத்தை நினைத்து கடைந்தார்கள், வெளிப்பட்டது என்னது, அழகான விஷம், அழகான விஷம் பின்பு தேவர்கள் தவறை நடந்த பின்பு நம்முடைய பெருமான் இப்பொழுது கடையில் வளர்ந்தார். அதற்கு பின்பு அழகான விஷம் வந்தது, இவ்வளவுதான் நமக்கு தெரியுது. ஆனா அதுக்கப்புறம் அவன் கருணை தோறும் இயல இந்த அமிர்தம் தோன்றுவதற்கு முன்பாக பன்னீர் என்று பரிசு கொடுக்கிறது. இதை யாரும் பேசுவாங்களா, யாரும் பேசுவாங்களோ பேச மாட்டோம். ஏன்னா அதில் வந்து பன்னீர் என்று பரிசு கொடுக்கிறது. அதனால்தான் தன்மந்திரின்னு சொல்லக்கூடிய மருத்துவர்களே அங்கே வருகிறார்கள். இவ்வளவு ஏற்கனவே அந்த செய்தி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிற 12 பரிசு பொருட்கள் என்னதுன்னு, அந்த பரிசு பொருட்கள் பூரா தோன்றியது அது சிவன் என்ன செய்தார், அவர்களுக்கு கொடுத்தார். ஒன்றும் இல்லைன்னு திருமுறையை நல்லா படிச்சு பாருங்க. திருமாலுக்கு துணைவி யாரு, லக்ஷ்மி. இந்த லக்ஷ்மி யார், பால் கடலிலே அமரம் கடைகளுக்கு முன்பாக தோன்றியது. திருமால் ஆசைப்பட்டார், வைத்து கொண்டார். திருமகளையும் கொடுத்தது யாரு, நம்முடைய பெருமான். அப்ப எவ்வளவு இது நீண்டுகிட்டே போகுது. ஆகையினாலே
அந்த திருமகன் பெருமை எதுல வருகிறது? திருவாரூருக்கு திருமகன் பெருமை. திரு ஆர்வூர், திரு என்பது லட்சுமி நம்பிக்கை சார்ந்து சொன்ன எழுதுகிட்டே போது.
அதனால பெருமானுடைய அருள் இவ்வளவுதான் வரையறுத்து சொல்ல முடியாதபடி என்ன செய்து கொண்டிருக்கிறது? நீண்டு கொண்டே வருகிறது.
ஆதி ஆட்பாளவர்க்கு அருளும் தினம் நாதன் மாட்சியை கேட்க நவிழ்ந்தாள். ஓதும் எல்லை உலப்பில ஆதலில் யாதும் ஆராய்ச்சி இல்லையாம் என்றதாம். ஆகையினாலே இதில் நீங்கள் ஆராய்ச்சி செய்தல் கூடாது என்று அதனை அழகாக இங்கே சொல்லிக்காட்டுகிறார்.
இரண்டாவது, இதுல வந்து நம்முடைய சிற்றறிவை வைத்துக் கொண்டு அவனுடைய அருணந்திரத்தை நாம் ஆராயவே கூடாது. அருணந்திரத்தை ஆராயவே கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அம்மையாகிய உமையோருக்கு நம்முடைய சுவாமி வேதத்தை சுஞான போது உபதேசம் பண்ணிட்டு இருந்தார். உபதேசம் பண்ணிக்கின்ற பொழுது அம்பிகின் மனதை முன்னே ஆடிக்கொண்டிருந்த மயின் மேல மனசை வச்சுட்டார். உடனே சுவாமி போனார், வேத உபதேசம் செய்கின்ற பொழுது நீ மனதை வேறிடத்தை வைத்த காரணத்தினாலே நீ மயிலாக போய் சாபம் கொடுத்தார். இந்த பாடங்கிறோம் இந்த கேட்டுக்கொண்ட உபதேசம் பண்ணும் போது மனசை வேறதான் வச்சா என்ன ஆகும்? சாபம் கொடுத்துருக்காங்க, நான் சாபம் கொடுத்துருவேன் என்ன? ஆகினால சுவாமி என்ன செஞ்சார்? மயிலாக போய் கொடுத்தார். அப்போ முருகனுக்கு விநாயகர் பெருமான் உள்ள வர்ற உள்ளே விடாதேன்னு சொல்லி நந்தி தடுத்தும் கூட வேடி வந்தாங்க. வந்த உடனே சுவாமி என்ன பண்ணார்? சுவாமி கையில இருக்கிற அந்த வேத புத்தகத்தை உபதேசம் பண்ண போய்த்தானே அம்மைக்கு ஒரு சாபம் கிடைத்து அம்மை துன்புறுகிறாள் என சொல்லி சாபத்துக்கு காரணமாயிருந்து சிவன் கையிலே இருந்து சிவஞான போன புத்தகத்தை விநாயகன் முருகனும் பிடிக்க கடல் எரிந்தாங்க. எரிந்ததற்காக கடலில் எரிந்தது யாரு? விநாயகனோ முருகனோ? ஆனால் முருகன் பெருமானம் மட்டும் உண்மையான போன சாபம், விநாயகன் சாபம். இது ஏன் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க? ஏன் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது? இதுக்கு நான் நுட்பத்தை சொல்லணும்னா இன்னைக்கு ஆராய்ச்சி பொருள் இருக்கிறது, காரணம் இருக்கிறது. ஏன் மூகை பெண்ணாக வருகிறார் முருகப்பெருமான்? மூகை பெண்ணா மூகை பையனாக வர வேண்டும் என்பது இறைவனது கணக்கு. அப்பத்தான் அகத்துறை இலக்கணம் அரங்கேறும். எது பின்னால் நடக்க இருக்கிறதுக்கு முன்னே அவர் போட்ட கணக்கு. விநாயகர் பெருமானுக்கு ஏன் கொடுக்கவில்லை? விநாயகர் பெருமானுக்கு யார் ஒருவர் சபித்தாலும் சபிச்சதும் தான் அந்த சாபமும். அதனால பிள்ளையார கும்பிடணும். நீங்க பிள்ளையார கும்பிட்டுட்டா உங்களுக்கு ஒரு செய்தியை வச்சான்னா அந்த செய்தியை வச்சதுக்கு போய் சேர்ந்து உங்களுக்கு வராது. அவன் வினையை தீர்க்கிறவன். இப்படி பல பல பொருட்கள் உள்ளே இருக்கிறது. இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம வழங்கிக்கிட்டு இருக்க முடியுமா? அதனால ஆராய்ச்சி பண்ணாத நிறைய செய்திகள். அதனால விநாயகருக்கு ஒரு விதமான தண்டனை. விநாயகருக்கு தண்டனை கொடுக்கல, முருகப்பெருமானும் தண்டனை கொடுக்குறாங்க. அத்தோடு மட்டுமல்லாத இன்னொன்னு சொல்றேன். ஒருத்தர் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பூவை முடி அள்ளி போடுறார். உடனே என்ன செய்வார் அரசியல் தலைவர்? பூ அள்ளி போட்டவனுக்கு கூப்பிட்டு இருந்தாப்பான்னு அவனுக்கு ஒரு துண்டை போட்டுருவார், அல்லது ஒரு 10 ரூபா பரிசை கொடுப்பார். ஏன் பூ போட்டதுக்கு? அதே நேரத்தில் கல்ல ஒருத்தம் போட்டான்னு என்ன செய்வார்? தொண்டர்களை விட்டு என்ன செய்வான்? தோட்டத்துக்கு கூப்பிட்டு உண்டு சோதனை முடிச்சுருவார். நான் சொல்றது நடப்பு மலர் இருந்தவனை மகிழ்ந்து கௌரவப்படுத்துவோம், கல்லறிந்தவனை தண்டிப்போம். ஆனால் சிவபெருமான் கல்லறிந்த சாக்கியனுக்கு அரிசியினால் மலர் எரிந்த மன்மதனை தனித்தார். இத நான் சொல்லுவேன், நம்முடைய சிற்றிலக்கிய நூல்களிலே சொல்லியிருந்தது, கல்லறிஞ்சவனுக்கு நீ அனுகிரகம் பண்ணி மலரறிஞனு போய் தண்டிச்சுட்டேன். இதுதான் உங்களுடைய அனுகிரக தன்மையான கூட ஒரு கேள்வி. இனியா இனியா? ஆனா மேலோட்டம் என்ன செய்வது? மலர் எரிந்தவனும் கௌரவ புரிஞ்சிருக்கணும். ஆனா தகித்தா கல்லை எரிந்தவனும் கண்டித்திருக்கணும். ஆனால் அவர் என்ன செய்தார்? கைதை கழித்து கொண்டு போகிறார். ஆனால் இதுலாம் நீ ஆராய்ச்சி பண்ணிடாதே. ஏன் ஆராய்ச்சி பண்ணார்னா, சேக்கிடா பெருமா நாங்கள் நுட்பத்தான் சொல்லிட்டார். என்ன நுட்பத்தை சொன்னார்? சுந்தரர் சொன்னதை சொல்லிட்டார். மறவாமல் கல்லறிந்த சாக்கியப்படி அவருடைய மறவாமை தன்மை. ஒரு உயிரானது சிவத்தை பற்றுவதற்கு முதலிலே கொள்ள வேண்டிய கருவி மறவாமை. அதுக்காக ஒரு பெண் தலைவரை பிரிந்தபோது என்ன செய்வா? தலைவனையே நினைத்து கொண்டு உண்ணா உண்ணாதிருப்பாள். மேலே அலங்காரம் கூட பண்ண மாட்டான். இப்பவும் அப்படிதான், டிவியில இருக்கிறதால தலை கூட டிவி ஒன்னே போதும். ஆகையினாலே அந்த தலைவனை நினைக்கின்ற தலைவியினுடைய நிலையை அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மறவாம என்கின்றது. ஆகையினாலே நாம் எப்பொழுதுமே இது போன்ற ஒரு சிற்ற ஒரு இலை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்தல் கொண்டாத கூடாது, ஆராய்ச்சி செய்தல் கூடாது. அதெல்லாம் சொல்லப்படாது. இடையாங்குடி மாரநாயனார் வீட்டுக்கு போனார், பசி இருக்கிறதுன்னு கொண்டு வச்சார், சாப்பிட்டாரா போயிட்டார். இதே மாதிரி சிறுத்தொண்ட நாயனார் இல்லத்துக்கு போனார், பசின்னா கேட்டாரு, வாகப்படி எனக்கு என்னென்ன போய் செஞ்சு வைப்பான்னு கேட்கிறார். செஞ்சு வச்சு சாப்பிட்டாரா, இங்கேயும் சாப்பிடலீங்க. ஏன் இவரிடம் உள்ளதை வெளியிட்டு சாப்பிட உட்கார்ந்தார், அங்க போய் என்ன செஞ்சார், எனக்கு ஏதாவது செய்வியான்னு கேட்கிறார். இருவருமே மாயேஸ்வர பூஜை தான் இருந்தார்கள். இவரிடம் ஏன் இப்படி, அவரிடம் இப்படி ஆராய்ச்சி பண்ணாத, ஏன்னா இது விளக்கத்தை சொல்வதற்கு சிவகாந்திக்கு நேரம் இல்லை, அதை நினைச்சுக்கிட்டுமே தவிர நாம் என்ன செய்தல் கூடாது, சித்திரிக்க வைக்க ஆயுதம் கூடாது என சொல்லிட்டு இவைகளெல்லாம் என்ன செய்தல் வேண்டும், இவைகளையெல்லாம் நீ உண்மையை அறிய வேண்டும் என சொன்னால் சிவனது திருவடியினை நீ மனதிலே பற்றி கொண்டு கேட்டால் உண்மை தெளிந்து உன்னை பற்றி இருக்கின்ற மலவாதனை நீங்கும். எனவே புராணங்கள் சாஸ்திரங்கள் கேட்கின்ற பொழுது சிவனை பற்றி கொண்டே கேட்டுதல் வேண்டும். அதைத்தான் கோட்பாலனமும் வினையும் குருகாமை எந்த தாழ்பால் வணங்கி தலை நின்று இவை கேட்கத்தக்கார். அதுக்கு சேர்க்கிறார் பெருமான், அன்னவாதலின் ஆதியா தாழடைந்து இன்ன கேட்கவே. இவைகளெல்லாம் உண்மைகளை எப்படி செய்தல் வேண்டும், இறைவன்பால் மனதை வைத்து அவர்கள் கேட்டால் எப்படி ஏற்ற கோட்பாதமும் உன்னை வல்வினையும் முடிவு எய்யும். அப்படி கேட்டால் உங்களுக்கு இருக்கின்ற ஆணவம் கண்ம மாயை என்பதையெல்லாம் தவிரும் எய்தும் அத்தன்மையார்க்கு என்றனர் சண்பை காவல். எனவே இறைவனை பற்றி இருந்தால் உங்களுக்கு என்ன புரியும், உண்மை புலங்கும். ஒரு உண்மை தெரிஞ்சு கொடுங்க, நாம் எந்த ஒரு ஞான விஷயத்தை கேட்கின்ற பொழுது சிவனை நாம் நினையாமல் அதை நாம் கேட்டோம்னா மனசிலே தந்தார். சிவனை வைத்துக் கொண்டு பெருமானை பற்றி பேசுகிறார், நிலைமுறை பற்றி பேசுகிறார், காந்திமதியம்மை பற்றி பேசுகிறார். இந்த உணர்வு இருந்தால் இதை ஒரு வாரத்தை கூட நாம் நினைக்க கூட விடாமல் கேட்கணுங்கிறார்கள். எல்லாம் இறைவன் மனதிலே தங்கி இருந்தால்தான் ஞான விஷயம் மனதிலே தங்கும். இதை அழகாக ஒன்னே முக்கால் அடியில் சொல்லி காட்டினார் யாரு, நம்முடைய குற்றவங்குடி உமாபதி சிவாச்சாரியார். நற்குஞ்சர கண்டு நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கு அன்று. அழகாக இதுக்கு விளக்கம், நற்குஞ்சரக்கன்று என சொல்லக்கூடிய விநாயகனை நீ மனதிலே இருந்தினா இந்த கலைகள் எல்லாம் கல்லாமலே உணர்வு புலப்படும். அப்ப என்ன அர்த்தம், இறைவனை விநாயகனை மனத்திலே பதித்தால்தான் ஞான விஷயங்கள் உனக்கு கைகூடும். இதுதான் அதனுடைய பொருள். எனவே இவைகளை எல்லாம் பெருமான்மேல் வைத்திருக்கின்ற அன்பினாலே ஏற்படுவார். பெருமான்மேல அன்பு இல்லைன்னா நீ என்னதான் ஞான விஷயத்தை பேசினாலும் தங்கவும் செய்யாது, இப்ப கேட்கணுங்கிற எண்ணம் வரவும் வராது. நான் வெளிப்படையா பேசினேன், இறைவன் மேல உண்மையான ஒரு அன்பு மறவாதன்மை இருந்தால் ஞான விஷயம் பேசுற இடத்துக்கு தானா வருவாங்க. இல்லை என சொன்னால் எவ்வளவுதான் நாம பேசினாலும் இறைவனிடத்தை மறவாம என்கிற தன்மை இல்லை என்றால் அவர்களுக்கு இதை கேட்கின்ற எது இருக்காது, ஒரு தன்மை ஏற்படாது. அடுத்த திருப்பாடல்ல அழகாக சொல்லி காட்டுகிறார். அடுத்த திருப்பாடல் அதாவது ஏதுக்கடாலும் எடுத்த மொழியாலும் சோதித்துடன் வேண்டாம் சுடலுடன். ஏதுக்கடாலும் எடுத்த மொழியாலும் இங்கு சோதிக்க வேண்டாம். இது சுடர் விட்டுடன் எங்கள் சோதி மாதுக்க நீங்கள் ஒரு நீர் மனம் பற்றி வாழ்வில். இது அடுத்த திருப்பாசுரத்தில் திருப்பாடல். இந்த ஒன்னு ரெண்டு இது மட்டும் சொல்றேன். ஏதுக்கடாலும் எடுத்த மொழியாலும் இங்கு சோதிக்க வேண்டாம். ஏதுக்கடாலும் எடுத்த மொழியாலும் இங்கு சோதிக்க வேண்டாம். சில இடத்துல நாம் பேசுகின்ற பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது, ஆதாரம் இருக்கும் சான்று இருக்கும் அதை வைத்துக் கொண்டு நாம் எதையுமே சாதிக்கக்கூடாது. ஒருத்த வந்து கடல் வாழைக்காய் சாப்பிட்டான். கடல் வாழைக்காய் தெரியுமா, கடல் வாழைக்காய் என்னது மீன் இன்னைக்கு இருக்காங்க சைனிகள்ட. எப்பா கடல் வாழைக்காய் சாப்பிடுங்க. அதிபத்த நாயன சுவாமி என்ன கொடுத்தாரு? மீன கொடுத்தாரு, மீனத்தானே கொடுத்தாரு. ஏதோ இல்லையா எப்படி இன்னொரு அண்ணப்ப நாயனாரே சாமி கேட்டாரு. சாமி தப்பாவே சொன்னார், சைவத்தில் இது விளக்கப்படவில்லை. ஏன்னா மானத்தன்மை தான் செய்கின்ற குற்றங்களுக்கு சாதகமாக தான் எல்லா பொருளையும் எடுக்கும், சாதகமாக தான் எல்லா பொருளையும் எடுக்கும். ஆகையினாலே இது வந்து நாம் வந்து மேலோட்ட பொருளாக எடுத்து எதையும் நாம் செய்தல் கூடாது. ரெண்டாவது, இறைவனான ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு இதை சொல்லுவோம். அப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன். இப்போ என்னை பற்றி உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள்லாம் பெரிய பெரிய சபைகளுக்கு போகின்ற பொழுது நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் என்னை அறிமுகப்படுத்துவாங்க. தெரிஞ்சாலும் சம்பிரதாயம், மேடை சம்பிரதாயம், திருநெல்வேலியில் மட்டும் இந்த சம்பிரதாயம் கிடையவே கிடையாது. யார் வேணாலும் மேடையாடலாம், என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் இங்கே கை தட்டிக்கிட்டே இருக்கணும். இதுதான் உங்களுக்கு மத்தியானம் போடுற சாப்பாடு நாங்கள் எதிர்பார்க்கணும், கை தட்டிக்கிட்டே இருக்கணும். இதுதான் ஆகையினாலே நாம் வந்து மேல் வெளியில் போனோம்னா சிவகாந்தி யாருன்னு சொல்லுவாங்க. அவன் ஊர், அவன் பேர், எதுவரைக்கும் படிச்சிருக்காரு, என்ன உத்தியோகம் பார்த்தாரு, சமயத்துறையில் அவருக்கு உள்ள ஒரு ஈடுபாடுகள் என்னங்கிற பட்டியல் போட்டு நம்மளை பற்றி சொல்லணும். அவர் சொல்லுகின்ற பொழுது என்னை பற்றி ஒருத்தர் சொல்கிறார், நான் மேடைக்கு வந்த உடனே நான் பேசுகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி இந்த மாதிரி ஒருத்தர் பேசினார், ஐயா அது உங்களோட சொல்லுங்களா நான் எழுதிக்கிறேன்னு சொன்னாங்க. என்ன நினைக்கிறேன், என்னை பற்றி பேசினார், நீங்கள் அதை திருப்பி நீங்கள் வந்து சொல்லுங்கள் நான் எழுதிக்கிட்டுதானே என்ன அர்த்தம். சரியான ஒரு தற்புகழ்ச்சியாக இதுக்கு அழகாக சொல்லுவாங்க, செல்ஃப் போஸ்டிங்மா. இது தற்புகழ்ச்சியும் தானே அர்த்தம், என்னை பற்றி சொன்னது போனால் சொல்லுது நான் திரும்ப எழுதிக்கிட்டுதானே என்ன அர்த்தம், தற்புகழ்ச்சியும் தானே அர்த்தம். இப்போ திருவாசகத்தை மணிவாசகர் பாடினார். திருவாசகம் சிவனை துதிக்கிறது, சிவனை துதிக்கின்ற அந்த பதியங்களை சிவனை வந்து நீ என்னை பற்றி பாடுறது சொல்லு நான் எழுதிக்கிட்டுதான். அப்போ தற்புகழ்ச்சி தானது கேட்குறார் திரைமங்கல சிவபிரகாச சுவாமிகள். தற்புகழ்ச்சி விருப்பம் போலும் அடுத்த வாரம் அந்த பாட்டை வந்து அவங்க மத்தியில் சொன்னேன். ஆனால் இப்படி பார்க்கும்போது தற்புகழ்ச்சி மாதிரி தான் தெரியுது. ஆனால் தற்புகழ்ச்சிக்காக எழுதுகிறார். இது வேதத்தை பற்றி தெரியும். வேதம்னா என்ன? இறைவனை துதிக்கிறது. இறைவனை துதிப்பதை இறைவனே ஏன் வேதத்தை வெளிப்படுத்தினார்? இறைவன் திருவாக்காக வேதம் வெளிப்பட்டது என்கின்ற வேதம் சிவனை புகழ்கிறது. அப்போ சிவன் தன்னையே தானே புகழ்ந்தானா? நீங்க பதில் சொல்லுங்க. தனதனம் புகழ்ந்திருக்கிறது இது தற்புகழ்ச்சி தானே, இதுக்கு பதில் சொல்லணும். நீங்க இதுக்கு பதில் வேணும்னா சதமணி கோவைங்க ஒரு நூல் இருக்கு, அங்க போகணும். சதமணி கோவைங்கிற நூல் இருக்கு, அங்க போகணும். இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, அந்த வீட்டுக்கு போகிறேன், வீட்டுக்கு போனோன்னா ஐயா இருக்காடா, இல்லை ஐயா பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கான். யார்? சிவகாந்தி எங்கன்னா? சிவகாந்தி வீட்டுக்காரி சொல்லா, ஐயா வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க. சிவகாந்தி பள்ளிக்கூடத்துக்கு படிக்கவா போயிருக்காரு? எதுக்கு? பள்ளிக்கூடம் போகிறதுக்காக பேரனை பயிற்சி கொடுப்பதற்கு பள்ளிக்கூடம் அழைச்சிட்டு போய் அந்த பள்ளிக்கூடம் வகுப்பறையில் நானும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு நைச்சி சொன்னேன். நான் பள்ளிக்கூடம் போவது நான் படிப்பதற்கு அன்று, பள்ளி சென்று படிக்க வேண்டும் என்கின்ற பயிற்சியில் என் பேர பிள்ளைக்கு கொடுக்கிறதுக்கு. இதே போல இறைவனானவன் நான் ஒரு கோத்திரங்களை செய்கிறோம் என சொன்னால் இந்த உயிர்கள் சிவத்தை எப்படி துதிக்க வேண்டும் என்பதை உயிர்களுக்கு உணர்த்துவதற்கு அவன் செய்கின்ற பேருபகாரம். இதான் சதமணி கோவில். ஆனால் அதையெல்லாம் வந்து பிராணங்களை வந்து வேதம் வந்து சிவபெருமான் சொன்னார்,